ஓம் சிவாய நம. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 12. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மதுரைக்கு அருகாமையில் சொல்லும் போது மந்திரி குலச்சிரியாரை அனுப்பி அவரை வரவேறுங்கள் என்று சொல்லுகிறார்கள் மங்கையர்கரசியார். மதுரைப்பதிக்கு வெளிப்புறத்துல வருகிறார் சாமி, சின்னம் ஊதுகிறார்கள், சிவிகையில் வருகிறார் சாமி, கீழே விழுந்து கிடக்கிறார் குலச்சிரியார். பக்கத்திலேயே சொல்லுகிறார்கள், மந்திரி குலச்சிரியார் வணங்கி கிடக்கிறார் அப்படின்னு. பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி அவரை தூக்கி விடுகிறார். அவரை தூக்கி விடுகிற அளவுக்கு அவருடைய துன்பம் தாங்க முடியாமல் கீழே படுத்தவர், கீழே வணங்கினவர் கீழே இருந்தே படுத்த கிடக்கிறார், எழுந்திருக்கிறார். அப்போதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது தெய்வ சேக்கிரார் பெருமான் ஒரு பாடல் எழுதி வைக்கிறார். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் அது குலச்சிரையார் சொல்லுவது போல இருக்கிறது. சென்ற காலத்தின் பழுதிலா துறமும் இனி எதிர்காலத்தும் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேர் இதனால் எத்தைக்கும் திருவருள் உடையே. சென்ற காலத்திலும் எங்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை, இனிமேல் எங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்களே எங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொன்னார். குறைச்சலையார் சொல்லுவது போல பெரிய புராணப்பாடு. சென்ற காலத்தின் பொழுதில் ஆத்திரமும் எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப்பட்ட பேர் இதனால் எச்சைக்கும் திருவருடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் இன்று வெந்திகோள் திருநீற்று ஒளியின் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்பார். என்னைக்குமே நாங்கள் திருநீற்று ஒளியில இருக்கக்கூடிய பிறவியை பெற்றுவிட போகிறோம் சாமி. மதுரை எங்கே உள்ளது அப்படின்னு கேட்கிறார் திருஞான சம்பந்தர். அந்த சோலைக்கு நடுமத்தில் இருக்கிற கோபுரத்தை காட்டி அதுதான் ஆலவாய் என்று சொல்லுகிறார். கோபுர தரிசனம் பாப விமோசனம், கோபுர தரிசனம் கோடி அங்க சிவனுடைய திருப்பாதம் தான் கோபுரம் என்று எழுதி வைக்கிறார்கள் நமது பெரியவர்கள். மாடியிலிருந்து பார்த்தா கோபுர தரிசனம் நமக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம். ஆமா, நான் தினந்தோறும் காலையில எழுந்த உடனே நேர மாடிக்குத்தான் போவேன், காத்து வாங்க போறதில்ல. அங்கிருந்து பார்த்தா திருநாயகேஸ்வரம் கோயில் தெரியும், கோபுரம் தெரியும், ஒரு கும்பிடு போட்டு வருவதற்குத்தான் மேல போவேன். ஆமா, அங்கிருந்து பார்க்கிறார் சுவாமி திருஞான சம்பந்தர், அற்புதமான தேவாரம் ஒன்று வருகிறது. மங்கையர்கரசியாரும் குலச்சிரையாரும் வழிபடுகிற கோயிலா அது அப்படின்னு கேட்கிறார். கூன்பாண்டியன் இருக்கிற ஊரா இதுன்னு அவர் கேட்கல சுவாமி. ஏன் இந்த சமயத்தை விட்டு அவர் அப்புறத்துல இருக்கிறான். ஆனா சொல்லிவிடுறார், பாண்டியனுடைய மனைவி என்று வருகிறது இல்லையா. அந்த அற்புதமான தேவாரம் ஊருக்கு புறத்தாலே இருந்து பாடியது.
மங்கையற்கரசி வளவர் கொண்பாவை வரிவளை கை மடமாலி, மங்கையற்கரசி வளவர் கொண்பாவை வரிவளை கை மடமாலி, மங்கையற்கரசி வளவர் பாண்டி மாதே
பாட்டுல ஒரு பாட்டு ஒன்னா நம்பர் பாட்டு மங்கைய கருத்தியா இருக்கு, ரெண்டாவது நம்பர் பாட்டு குலச்சரியா இருக்கு, மூணாவது நம்பர் பாட்டு மங்கைய கருத்தியா இருக்கு, நாலு அவருக்கு, அஞ்சு மங்கைய கருத்தியா இருக்கு, ஆறு அவருக்கு, ஏழு மங்கைய கருத்தியா, எட்டு குலச்சரியா இருக்கு. இப்படியே பதியும் போற பாடியிருக்காரு. ஆண்டவனையே பாடிய ஞானசம்பந்தர் இவருடைய தொண்டினை நினைத்து அந்த பதியம்பூரா அப்படியே பாடிட்டு இருக்காரு. கடைசி பாடல ரெண்டு பேரையும் பாடிட்டு இருக்காரு. அந்த குறிக்கோள் பாட்டுல கூட இருக்குது. அதான் ஆச்சரியம். வெற்றவே அடியார் அடியிசை வீடும், இரண்டாவது பாட்டு குறைச்சரியா இருக்கு. வெற்றவே அடியார் அடிமிசை வீடும் வெறும் பய, ஒன்னும் தெரியாது அவனுக்கு. சிவனடியாருன்னு வந்து வடங்குவாராம் குறைச்சரியா. ஞானசம்பந்தர் சொல்றாரு, வெற்றவே அடியார் அடிமிசை வீடும் திருப்பினன் வெள்ளை நீர் அணியும். ஒரு வண்ணா அப்பெல்லாம் வண்ணா வந்து உவர் மண்ணு போட்டு வேட்டி வேட்டி துணிகளை வெளுத்தான், அது உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது. இப்ப நான் சொல்ல மாட்டேன் இல்லையா, அந்த வண்ணாமூழ் செலவுக்கு போயிட்டு வந்ததுன்னா அது வேட்டி ஒழுங்கா வருமோ என்னமோ அதுவே சந்தேகம். உள்ள நல்லா கிழிச்சு நல்லா நம்மள மடிச்சு கொடுத்துருவோம். அதை நம்பி நாம எடுத்துட்டு போயிட்டோம்னா தொலைஞ்சோம். அது மாத்திரம் இல்ல, என்னென்னத்தையே போட்டு வெளுக்கிறான், அதை கட்டிக்கிட்டா உடம்புக்கு ஆகாது அப்படின்னு எனக்கு உடம்புக்கு ஆகலன்னு சொன்னதுல இருந்தே நான் வண்ணானுக்கு வேட்டி போடுறத விட்டுட்டேன். அதனால என் வேட்டிகள்லாம் சீக்கிரமா கிழியறதும் இல்ல. இது அந்த துணி கடைக்காருக்கும் அவனுக்கும் ஏதோ தெரியாது. அப்புறம் பார்த்து ஆக வெற்றவே அடியார் அடிமி செய்வீடும் விருப்பினன் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலத்திரை குலாவி நின்றும் ஒற்றை வழிவிடையன் கும்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழிந்திட்டு அற்றவர் கற்ற சிவன் உரைகின்ற அளவாயாவதும் இதுவோ அளவாயாவதும் பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் அன்னலம் பெரு சீர அளவாயுதன் திருவடி ஆங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காழியுமையான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டு இவை கொண்டு இன்னலம் பாட பல்லவர் இமையோர் ஏத்தவி திருப்பவர் இனிதே பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி அன்னலம் பெரு பாடிக்கொண்டு மதுரைக்கு செல்கிறார். நாம இங்கிருந்து சிதம்பரம் போனோம் நினைக்கிறோம்னு வச்சுங்கோ, கார்ல போறோம், சொந்த கார் இருந்தா அதுல ஏறிட்டு போறோம்னு வச்சுங்க. சிதம்பரத்துக்கு போன உடனே நாம என்ன செய்வோம், நேரம் நாம போறது ஹோட்டல் தான். ஏதாவது வயத்துக்கு பாத்துக்கிட்டு அப்புறமா கோயிலுக்கு போவோம் நினைப்போம். நிச்சயமா அப்படித்தான். சுவாமி என்ன பண்றார், நேர கோயிலுக்கு தான் போயிருக்காரு, எந்த ஊரிலையும் எப்போதுமே. ஆமா, நேர சொக்கநாத பெருமான் சன்னிதிக்கு போகிறார். அங்க முதல்ல ஒரு திருப்பதியும் பாடுகிறார்.
நீல மாமிடக்கு ஆலவாயிலா, நீல மாமிடக்கு
எளிய மட்டும் இந்த தேவாரத்துக்கு இருக்கிறது. ஆமா, இந்த தேவாரத்துல இது பழமையான மெட்டுதான். இது இன்னொரு மெட்டு இருக்கு, அது சங்கீதம் படித்தவர்கள் ஓதுவார்கள் தான் பாட முடியும், பொதுமக்கள் பாட முடியாது. இப்ப இந்த பாட்டை நீங்க கூட பாடிவிடலாம். ஒவ்வொரு வரியா சொல்லட்டுமா?
நீல மாமிடற்று நீல மாமிடற்று ஆலவாயிலான்.
ரெண்டு வரி வந்துடுத்து. இதுக்கு திருவிருக்கு குரல் என்று பெயர் எழுதியிருக்கிறார்கள். குரல்னா சின்னது, இருக்குன்னு சொன்னா ருக்வேத சாராம்சம் இதுல இருக்கு என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு சின்ன வரி பாத்தீங்களா? சூறாறு உலகி நாகர் பகில் தரணி தரம் முரணி புறம் எரிய விரவு வகை தர விஜய்கள் அப்படியும் இருக்கு இல்லையா? ஆமா, சின்ன சின்ன பாடல்களும் எழுதி வைத்திருக்கிறார் சுவாமி. ஏன் தெரியுமா? நமக்காக. ஆனா நாம படிக்கிறது இல்லையா.
நீல மாமிடற்று ஆலவாயிலான் பாலதாயினார் ஞாலம் ஆழ்வரே.
இது எளிய மெட்டு, இந்த மெட்டு பிராச்சீனமான மெட்டுதான். இது நான் புதுசா ஒன்றும் சொல்லிவிடவில்லை. ஆமா, இந்த தேவாரத்தை தான் முதல்ல பாடுகிறார் சுவாமி. நேர சுக்னா சாமி சென்னையில் போய் இதைத்தான் பாடினார். நீல மாமிடத்து அளவாயினான் காலதாயினார் ஞாலம் ஆழ்வரே. சொக்னா சாமியை சேர்ந்தவன் இந்த உலகத்தை ஆளுவான் என்று எழுதி வச்சு விட்டார் சுவாமி. மூர்த்தி நாயனாருடைய கதை இதற்குத்தான் வருகிறது. மூர்த்தி நாயனார் சொக்னா சாமிக்கு தொண்டு செய்தார், அரசனாக ஆகிவிட்டார் அவர் என்று வரலாறு இருக்கிறது அல்லவா? ஆமா,
ஆல நீடலார் ஆலவாயிலார் கால காலனார் பாலதாமினே காலமேடுமாம் ஆலவாயிலார் சீலமே சொல்லிய காலம் விடவே. அந்த நில்புகை எந்த ஆலவாய் சந்தியார்கள் சிந்தை செய்வினே.
இதை விட சின்ன பதிகம் இன்னொன்று இருக்கு. இந்த காஞ்சிபுரத்து பதிகம் நினைவில் வரல, அப்புறமா நினைவு வரும்போது சொல்லுவோம். இதை விட சின்னது அது. ஆமா,
அந்த நிலப்புகை எந்த ஆலவாய் பந்தியார்கள் சிந்தஜிமினே ஆடலே தினான் கூடலாலவாய் பாடியே மனம் நாடி வாழ்வினே அண்ணலாலவாய் நன்னிதான் தன்னை எண்ணியே குலத்தின்மம் இன்பமே அம்பனாலவாய் நம்பனார்கள் நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமே அரக்கனார்வதி நெருக்கனாலவாய் உரைக்கும் உள்ளத்தார் கீரக்க உண்மையே அருவனாலவாய் மறுவினான் தன்னை இருவர் எத்த நின்று உருவம் வாங்குமே அறம் நாகவாம் கீரனாலவாய் சேரமன் சத்த வீர என்பரே.
சாமி இந்த பாட்டுல அந்த ஊருக்கு போனே சொல்லு. ஆரம் நாகமாம் சீரன் அளவாய் சேரமன் செற்ற வீரன் என்பரே. இப்பதான் அந்த மதுரைக்கே போறாரு, பின்னாலதான் இந்த சமணர்களை அவர் வாதியில வெல்கிறார் என்பது வரலாறு. இந்த பேரறிவுடைய திருஞான சம்பந்த தெரியாது தெரிகிறது. பின்னால இந்த சமணர்கள்லாம் அழியத்தான் போகிறான் அப்படின்னு.
சேரமன் செற்ற வீரன் என்பரே
சொல்லிட்டார். காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியும் எது பின்னால நடைபெறும் அப்படின்னு அல்லவா?
ஆமா, அடிகளாலவாய் அடிகள் சம்பந்தம் முடிவில் தமிழ் செடிகள் நீக்குமே அடிகள்
சமணர்கள்லாம் பார்த்தான், யாரோ ஒருத்த விபூதி இட்ட கும்பல் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது, நமக்கு ஏதேனும் அழிவு காலம் ஏற்படுமோ என்று நினைக்கிறார்கள். தீக்கனா கண்டார்கள் என்று தெய்வ சேர்க்கிறார் பெருமான் எழுதி வைக்கிறார். கழு ஏறுகிறது போல தன்னுடைய கையில் இருக்கிற பாய் புத்தகம்லாம் கீழே விழுகிறது மாதிரி, கூரை விட்டு வெளியே ஓடுகிறது மாதிரி தான் கனவு காணுகிறார்கள். அதற்கு தகுந்தால் போல இவர் அந்த ஊருக்கு போய் சென்றார். அடியார்கள் கூட்டம், விபூதியிட்ட கூட்டம் பாடிக்கொண்டே ஊருக்குள்ளே செல்லுகிறது, கோயிலுக்கு செல்லுகிறது. பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் பயமா போச்சு. நேரா பாண்டியன் போறார்கள். அப்படி கோயிலை விட்டு வெளியே வரும்பொழுது அங்கே ஒரு உருவம் கீழே தரையில கிடந்தது, வணங்குறதுக்கு கீழே படுத்தது, எழுந்திருக்கல. அங்கே குலச்சிரியார் இருந்த போல இங்க கிடந்தது. குலச்சிரியார் சொல்றார், மங்கையர்கரசியார் சொல்றார், காற்றார் அவர் தோலை பிடிச்சு இவர் எழுப்பி விட்டார் என்று வரலாறு சொல்லுகிறார். சொல்றது யாரு? தெய்வ சேக்குதார் பெருமான். அவர் பிறந்த ஊர் எங்க இருக்கிறது? இதோ இருக்கு, குன்றத்தூர்ல. என்னைக்காவது சேக்குதார் பெருமான் கோயிலுக்கு போறோமா? போயிருக்கமா? இந்த அற்புதமான 63 நாயன்மார் கதையை எழுதி வைத்த பெருமான், புலவர்கள்லாம் போற்றிய கதை, இன்னுமே பெரிய புராணத்துக்கு ஈடு வேற ஒரு புராணம் செய்ய முடியாது என்று சொன்ன புராணம் ஏற்றியவர் இருக்கிற சேக்கு குன்றத்தூர் அல்லவா? இரண்டு கைநாரையும் தன் தோளை தொட்டு தூக்கி விடுறார். என் பதி செய்த புண்ணியம் சொன்னாலும் அந்த அம்மா, ரெண்டு அர்த்தம். என்ன பதி என்பது? கணவனையும் குறிக்கும், பதி என்பது ஊரையும் குறிக்கும். சாமி பொதுப்பட சொல்லிவிட்டார், என் பதி செய்த புண்ணியம் அப்படின்னு. அவர் சொன்னாரோ சொல்லலையோ அது நமக்கு தெரியாது, சேர்க்கிறார் சொல்லிவிட்டார். அதுதான் அதுல மிகப்பெரிய விசேஷம். ஆமா, இந்த அற்புதமான கதைகளை சேர்க்கிறார் மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாது என்று கூட சொல்லிவிட்டார்கள் புலவர்கள் அத்தனை பேரும். அதனாலதான் திருத்தொண்டர் புராணம் என்று அதுக்கு பேர். படித்து பார்த்த பெருமக்கள், அப்பிருந்த பெருமக்கள், பெரிய புராணத்தை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டான், வாங்கி வைக்கிறானோ அதுவே சந்தேகம் இல்லையா? ஆமா, பெரிய புராணம் என்று பெயர் வச்சார்கள். அப்புறம் இவெல்லாம் போய் பாண்டியன்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி விபூதிட்ட கூட்டம் ஒண்ணு வருது அப்படின்னு போய் சொல்லிவிட்டான். எங்களை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு முன்னாடியே போய் இவன் ஆணை போட்டுக்கொண்டான். மந்திரி குலச்சிரியாரும் மங்கையர்கரசியாரும் ஒரு திருமடத்தை காட்டி சாமி அதுல எழுந்தருளி இருக்கணும் அப்படின்னு காட்டி விடுகிறார்கள். திருஞான சம்பந்த தங்கியிருந்த மடம் இன்றும் மதுரையிலே இருக்கிறது. ஆமா, இன்றும் இருக்கிற திருஞான சம்பந்தர் மடம் என்றே அதற்கு பெயர். தெற்கு ஆவணி மூல வீதியிலே இருக்கிறது திருஞான சம்பந்தர் மடம் என்றே அதற்கு பெயர். இப்பவும் அங்கே ஒரு மகா சன்னிதானம் இருக்கிறார்கள். அந்த பரம்பரை இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அது. ஆனா திருஞான சம்பந்தர் பிராமணர், ஆனா இன்னைக்கு இருக்கிறவர்கள் சைவர்கள். அது எப்படியோ அது சைவர்களுக்கு மாறி இருக்கிறது, ஆனா திருஞான சம்பந்தர் பரம்பரை என்றுதான் சொல்லுகிறார்கள். நான் கூட அந்த மடத்தில் தான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஏன் நான் தருமபுரம் மடத்துல கேட்டுக்கலாம் அல்லவா, திருவாவூர் மடத்துல கேட்டுக்கலாம் அல்லவா, நான் அங்கதானே இருந்தேன், அங்க வாங்கியிருக்கலாம் அல்லவா, நான் ஏன் திருஞான சம்பந்தர் மடத்துல கேட்டுக்கிட்டேன்? இந்த சைவத்துக்கு மிகப்பெரிய தொண்டு செய்தவர் திருஞான சம்பந்தர், அதனால்தான் அந்த மடத்துல உபதேசம் கேட்டுக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். ஆமா, ஆக அந்த மடம் இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதுல தங்கியிருந்தார் திருஞான சம்பந்தர். இந்த சமணர்கள் என்ன செய்தார்கள்? இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டினா தேர்தல் அப்படின்னு நினைச்சான். இது அப்பவே இருந்திருக்கு, ஒழிச்சு கட்டுற வேலை இப்ப மாத்திரம் இல்ல, இப்ப மாத்திரம் குண்டு வைக்கல, டைம் பாம்லாம் இப்ப வைக்கிறானே, அன்னைக்கும் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டம் அன்னைக்கும் வளர்ந்துருக்கிறது, இன்னைக்கும் வளர்ந்துருக்கு, சிவனடியார் கூட்டமும் வளர்ந்துருக்கிறது, இந்த போக்கில் கூட்டமும் வளர்ந்துருக்கு. அதான் ஆச்சரியம், ரெண்டும் ஒரு சேர வளர்ந்துகிட்டு வருது.
அது ரெண்டும் இருக்கட்டும், இரவும் இன்பமும் துன்பமும் இருக்கட்டும் தான் சாமி வச்சிருக்கிறான் பொருள், சாமியே வளர்க்கிறான் பொருள் இருக்கு. சரி இருக்கட்டும், ஆக அந்த மடத்துல போய் தங்கி இருந்தார். இவர்கள் மந்திரத்தினால இந்த மடத்தை அழிக்க நினைக்கிறார்கள் சமணர்கள். நான் பெரிய புராணத்தில் வருவதைத்தான் சொல்லுகிறேன், என்னுடைய கற்பனை அல்ல. திருஞான சம்பந்த தங்கியிருக்கிற மடத்தை மந்திரத்தினால் தீ மூட்டம் பார்த்தார்கள், நடக்கல. ஏன்? அந்த மந்திரத்தை விட ஐந்தழுத்து மந்திரம் ஓதுவது பெருசு, அந்த மந்திரத்துக்கிட்ட இந்த மந்திரம் போகல. அதத்தான் இந்த திருவாரூரில் பிறக்க முத்தி, தில்லை தரிசிக்க முத்தி, அருளையை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி என்று எழுதுகிறார்கள் அல்லவா. எழுதிவிட்டு கடைசியிலே அவர்கள் என்ன செய்ய என்ன சொல்லுகிறார்கள், பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவனுக்கும் முத்தி கிடைக்கும் எழுதி வைக்கிறார்கள். அதை யாரும் சொல்லுவதில்லை. ஏன்? அவன் ஓதி இருந்தா தானே சொல்ல போறான், பஞ்சாட்சரத்தை ஓதுறதே கிடையாது இல்லையா. அதனால ஓதுறவர் சொல்றார், திருவாரூர்ல பிறந்தால் முத்தி, தில்லையை தரிசிக்க முத்தி, அருளையை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கள் பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவனுக்கும் முத்தி கிடைக்கும் என்று எழுதி வைக்கிறார்கள். ஆக பஞ்சாட்சர மந்திரம் மகா மந்திரம், எல்லா மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை ஓதுகிறவர்கள் இருக்கிற மடத்தில் இந்த தீ போகல. என்ன பண்ணினா, தீ போய் சேரலங்கவும் தானே தீயை கொண்டு வச்சு கொளுத்தினான். கொளுத்தின போது மடம் எரிகிறது. திருஞான சம்பந்தர் இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எழுப்பி சொன்னார்கள் மடம் எரிகிறது, தீ மூட்டி விட்டார்கள். வெளியே வந்து பார்க்கிறார், சாமி எரிகிறது. சிவனுக்கு தீ வண்ணம் என்று ஒரு பேரல்ல உண்டல்லவா, தீயாய்த்தானே நின்றான் வினவனும் விட்ணுவும் தேடின போது இல்லையா. ஆமா, ஆக தீ எரிகிறது, சிவனுடைய திருவுருவம் இவருக்கு தெரிகிறது. சேப்பு, சேப்புக்கு வந்து செய் என்று ஒரு பேண்டு, செய்யம் என்று பேர் உண்டு. அப்ப தீ எரிகிறது அல்லவா, அப்ப சொல்றார் சாமி, ஓஹோ அடியார்கள் தங்கியிருக்கிற மடத்துல தீய வச்சு கொளுத்திட்டானா, அப்ப மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி இல்லையா. ஆமா, இந்த தீ அந்த பாண்டியனை போய் மெதுவா பிடிச்சுக்கிட்டோம் சொல்லிவிட்டார். மெதுவா பிடிச்சுக்கணும்னு சொன்னதுக்கு ஒரு காரணமும் எழுதி வைக்கிறார் சேக்கிரார் பெருமான். ஆமா, எல்லாம் சேக்கிரார் பெருமான் தான் வருது. அப்ப பாடலாக சொல்லுகிறார் சாமி, நல்ல செய்தி எல்லாம் சேர்க்கிறாருக்கு எப்படி கிடைச்சது? தேவாரத்தை நன்றாக துருவி பார்த்திருக்கிறார் அவர். ஒண்ணு, இரண்டாவது தில்லை கூத்தன் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் கடைசியா, சேர்க்கிறார் பெருமான் தில்லை கூத்தன் எழுத சொன்னான் அப்படின்னு தான் சொல்லிவிட்டார். நான் சொல்றேன் தேவாரத்தை பார்த்தார் கிடையாது, எழுதி வச்சு அவர் சொல்லிவிட்டார் தில்லை கூத்தன் பாட சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படித்தான் எழுதி வைக்கிறார் உமாபதி சிவம் சேர்க்கிறார் புராணத்தில். தனக்கு அந்த சிவபோதத்தை விட்டு இந்த போதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பெரிய புராணத்தை அவரே படித்து பார்த்துக் கொண்டிருந்தார் என்று எழுதி வைக்கிறார் உமாபதி சிவம். ஆமா, அவர் சொல்லும் போது சொல்றார், நான் எழுதவில்லை, அவன் எழுத செய்தான் அப்படின்னு சொல்றார். அதுல இந்த தீ எரியறத பார்த்து சொல்றாரு,
அலவாய் மேவிய
கொழுவும் சுடர் பையவே தந்து பாண்டியர்க்கார
மங்கையர்க்கரசியார் விடியற்கால வேளையில பாடியிருக்கிறார் என்று ஆய்வு இசை ஆய்வு. இந்த பதியம் ராத்திரி 12 மணிக்கு பாடியிருக்கார். பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று பாடுகிறார். இதற்கு விளக்கம் சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஏன் பையன் பையங்கிற சொல் பாண்டி நாட்டில் உள்ள சொல். சில குழந்தைகள் வேகமா ஓடிச்சு பையவாடா பையவாடாமா மதுரை பக்கத்துல எல்லாம் முடுக்குமா முடுக்குன்னு சொன்னா திருப்பம் இந்த ஸ்டானிங் பேர் முடுக்குன்னு சொல்லுவான். நாம எல்லாம் முரம்னு சொல்லுவோம். பாண்டி நாட்டில் சுழவுன்னு சொல்லுவான். நாம இங்க எல்லாம் பந்தல்னு சொல்லுவோம். அவங்க பந்தல்னு சொல்லவே கூடாது. செட்டிநாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம முத்தையா பந்தல்னு சொல்லவே மாட்டான். சொல்லக்கூடாது என்பது பாவனம் என்றுதான் சொல்லுவோம். ஏன் அந்த நாட்டு பழக்கம் அது. ஆமா, ஆக பைய என்று சொல் மெதுவாக என்று இருக்கிறது. அந்த பாண்டி நாட்டில் இருந்ததுனால ஆண்டவன் உணர்த்தினாரோ இவருக்கே வந்ததோ பையவேன்னு தெரிவித்தார் சுவாமி. பையவே சென்று பாண்டியத்தார் ஏன் அப்படி சொன்னாரா தெரியுமா, போய் பிடிச்சிருக்கான் அவன அப்படின்னு சொல்லியிருந்தா வேகமா போய் இந்த பாண்டியனை பிடிச்சிட்டு சொன்னா ஒரு சமயம் பாண்டியன் அழிந்து போனானே ஆனால் மங்கையர்க்கரசியாருடைய மங்களம் இழக்கப்படும் இல்லையா. தான் அந்த ஊருக்கு வருவதற்கு ஆதாரம் யாரு, மங்கையர்க்கரசியார். இப்ப நான் சுந்தத்தூர்ல குடியிருக்கிறேன், ஒருத்தர் எனக்கு அந்த ஊடு வாங்கி கொடுத்தாரு. அவரை கண்டா பெரிய கும்பிடு போடுவோம், என்ன இந்த ஊர்ல இந்த திவ்யமான ஊர்ல கொண்டாந்து வச்சாயே. இப்ப அவர் இல்லாவிட்டாலும் அவர் மனைவியை பார்த்த போது ஒரு கும்பிடு போட்டு வருவேன். ஏ இந்த ஊர்ல எனக்கு இந்த சேக்கிழார் பெருமான் திரு அவதார தலத்துல எனக்கு ஒரு ஊடு வாங்கி கொடுத்தியே நீ. நான் எந்தெந்த ஊர்லயோ ஊடு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஏன் கொண்டு என்ன அந்த ஊர்ல வச்சான், சேக்கிழார் கோயில திருப்பணி பண்றதுக்கு. அதான்டா உன்ன கொண்டாந்து வச்சிருக்கேன், இந்த ஊர்ல கொண்டாந்து வச்சுட்டான். ரெண்டு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சான். சரி, நான் செய்தோட அவன் செய்து கொண்டான் அவ்வளவுதான் இல்லையா. அதனால அந்த ஊடு வாங்கி கொடுத்தவரை பார்த்தா இப்பவும் ஒரு கும்பிடு போடுவேன், அவர் மனைவியை பார்த்தாலும் கும்பிடுவேன். அதுபோல இந்த ஊருக்கு நான் வருவதற்கு காரணம் இந்த அம்மா. இந்த சைவத்தை காத்து கொண்டு இருக்கிறாள் அந்த அம்மா. அவருடைய மங்களம் காப்பாற்றப்படவில்லை, அதனாலதான் மெதுவா போன்னு சொன்னாராம். பாண்டியன் அழிந்து விடுவான், இந்த அம்மாவுடைய மங்களம் அழிந்து விடுவான், அதான் மெதுவா போ என்று சொன்னாராம் சுவாமி. இதற்கு விளக்கம் எழுதி வைக்கிற விளக்கம் சேர்க்கினாரையும் எழுதி வைத்து விட்டார். நாம தேட வேண்டிய அவசியமே கிடையாது. தீ போய் பற்றி கொண்டு விட்டது பாண்டியனை. காய்ச்சல் சொல்லுவாங்க முன்னெல்லாம் ஜுர நோய்க்கு இல்லவா, வெப்பு நோய் காய்ச்சல். அது தாங்க முடியாமல் துடிக்கிறான் பாண்டியன். கூன் பாண்டியன் என்ற பேர் இருக்கிறது அல்லவா, நல்லா நீ யோசித்து. பின்னாலதான் அவனுக்கு நெடுமாறன் வருகிறது. எப்ப வந்ததுன்னு நான் பின்னால உங்களுக்கு நினைவூட்டுவேன். துடிக்கிறான். இந்த சமணர்கள் மந்திரத்துல வல்லவர்கள், தந்திரத்துல வல்லவர்கள், நமக்கு தமிழ் நூல் ஆக்கி இலக்கண நூல் ஆக்கி கொடுத்தவர்கள் பவணந்தி முனிவர் இல்லையா. ஆமா, தெய்வ தமிழ் நூல் தேவாரம். தெய்வத்துக்கிட்ட நாம ஈடுபடுத்திக் கொண்டு அங்க செலுத்துகிறது ஒரு பாலமாக இருக்கிறது தேவாரம். அதை பாடினா நாம அந்த பாலத்தில் ஏறி அந்தாண்டு அவங்க கிட்ட போயிட முடியும். ஆக பாண்டியன் துடிக்கினான். இவர்கள் என்னமோ மந்திரம் எல்லாம் செய்தார்கள், நடக்கல. கிட்ட போய் இந்த அம்மா சம்பந்தர் வந்தா இந்த நோய் தீருமோன்னு சொன்னார். திருஞான சம்பந்தருடைய பெயரே பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள். திருநாவுக்கரசர் என்ற பெயரே பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள். திரு சுந்தரர் என்ற சொல்லே பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள். திரு மாணிக்கவாசர் என்ற சொல்லே பஞ்சாட்சரம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த திருநான சம்பந்தர் என்ற சொல் அவன் காதல போன உடனே ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருந்ததுதான் அவருக்கு என்று சேக்கிழார் பெருமான் எழுதி வைக்கிறார். சரி, உப்பிடு. நோயில கிடக்கிறவன் பாருங்க, எத்தனை ஊசி வேணாலும் குத்திக்குவான், எத்தனை மருந்து வேணாலும் சாப்பிடுவான். நல்லா இருக்கும்போது இந்த மருந்தை கொண்டு அவன்கிட்ட நீட்டி பாருங்க, வாங்கி நம்ம மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுருவோம். நோயில கிடக்கிறானா, திருஞான சம்பந்தல் வந்தா போயிடும் சொன்னோடனே சரி. ஆக தன்னுடைய கடமையிலிருந்து வழுவி விட்டான் பாண்டி. ஏன் சிவனருள் அவனை வழுவ வைக்கிறது என்பது ஒண்ணு, இரண்டாவது தான் பிழைத்திருக்கணும். இந்த எண்ணம் வருகிறது. திருஞான சுமந்தரை வரவழைக்கிறான். வழக்கமாக நாம சொல்லுகிற பஞ்சாட்சரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 சிவாய நம ஓம்.
பார்வதி பதயே ரமாதே.